SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் மதுரை முரளிதரன்.
வணக்கம்.
நீங்கள் எமது நிலைய கழகத்திற்கு இது மூன்றாவது தடவையாக இருக்கிறீர்கள். சிட்னிக்கும் மூன்றாவது நான்காவது தடவை.
இது நான்காவது தடவை.
சரி, இந்த நான்காவது தடவையாக வந்து இங்கே என்ன செய்ய இருக்கிறீர்கள் சொல்லுங்களேன். முதல்ல
தமிழ் எனது உயிர், தமிழ் எனது மூச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நான் தமிழாகவே வாழ்ந்து வருகின்றேன் என்பதை கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன். எனது படைப்புகள் அனைத்தும் தமிழில் உருவாக்கப்பட்டவை இதுநாள் வரை என்று கூறிக்கொள்வதிலும் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அந்த வகையில் இந்த வருடம் ஐம்பெரும் காப்பியங்களில் மிகவும் முக்கியமானதாக இலக்கிய ரீதியாக கூறப்படும் சிலப்பதிகாரம் நாட்டிய வடிவத்தை மேடையேற்றலாம் என்று வந்திருக்கின்றேன்.
இந்த சிலப்பதிகாரம் ஒரு மிகப்பெரிய காவியம். அதில் உள்ள அனைத்து காதைகளையும் சொல்ல வந்திருக்கிறீர்களா, அல்லது அதில் உள்ள ஒரு சிறு பகுதியை சொல்ல இருக்கிறீர்களா?
இல்லை இல்லை, சிலப்பதிகாரம் புகார் காண்டம் முதல் இறுதியில் மதுரை காண்டம் வரை நான் இந்த மேடையில் காட்ட இருக்கின்றேன். கடந்த முறையே நான் கூறியது போல் ஒரு யானையை தீப்பெட்டிக்குள் அடைக்கலாமா என்று ஒரு கேள்வியை என் முன் வைத்தால் கண்டிப்பாக முடியும். அதாவது
பெரிய தீப்பெட்டி வேணும்
அப்படி இல்லை, திரைக்கதை. அதாவது திரைக்கதை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்றது. நாட்டிய நாடகமாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் சிலப்பதிகாரத்தில் உள்ள மிகவும் சுவை மிக்க காண்டங்களை எடுத்து வரிசையாக தொகுத்து கோவலனும் கண்ணகியும் எவ்வளவு மகிழ்ச்சியாக அவர்கள் காலம் கழித்தார்கள் என்று கூறுவது முதல், பின்னர் கோவலன் எப்படி கண்ணகியை பிரிக்கின்றான், பின்னர் மாதவியை சந்தித்து கலை தாகம் கொண்டு அவளின் மீது மோகம் கொண்டு எப்படி கண்ணகியை மறக்கின்றான், பின்னர் உணர்ந்து தவறையை உணர்ந்து மீண்டும் எவ்வாறு கண்ணகியை அடைந்து, பின்னர் அவர்களே மதுரைக்கு செல்வதாக இருக்கட்டும் செல்வம் ஈட்டுவதற்காக, பின்னர் மதுரையில் பொற்கொல்லனின் நயவஞ்சக சூழ்ச்சியால் எப்படி கோவலன் கொல்லப்படுகின்றான், பின்னர் கண்ணகி தன்னுடைய நீதியை நிலைநாட்ட மதுரை வந்து பின்னர் மதுரையையே எரிக்கும் படலம் வரை இந்த சிலப்பதிகாரத்தில் நாங்கள் எடுத்து சொல்ல இருக்கின்றோம்.
வழமையாக நீங்கள் காவியங்களை மேடையிலே கொண்டு வரும் பொழுது ஏதாவது ஒரு புதுமையை கொண்டு வருவீர்கள். பெரிய பெரிய விலங்குகளை கொண்டிருக்கூடும், ஹோலோகிராம் கடந்த முறை கொண்டு வந்தீர்கள், இந்த முறை என்ன புதுமையாக படைக்க இருக்கிறீர்கள்?
அதாவது சிலப்பதிகாரத்தில் யாரை கேட்டாலும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் ஒரு பங்கு வந்து மிகவும் பெருமைக்கு உரியதாக பேசப்படும். ஆனால் சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றதோ அதே சரிசமமான முக்கியத்துவம் மாதவிக்கும் உண்டு என்பது பலருக்கும் தெரியாது. மாதவி நம்முடைய சரித்திர வாயிலாக தமிழ் இலக்கியத்தை யார் படிக்கின்றார்களோ முதன் முதலாக நாட்டியத்திற்கு ஒரு இலக்கணம் கற்பித்தவர் மாதவி என்று கூறுகின்றார் இளங்கோவடிகள். குடக்கூத்து, குறவைக்கூத்து, பாவைக்கூத்து போன்ற 11 வகை ஆடல்களை மாதவி வந்து ஆடி காட்டுகின்றாள் இந்திர விழாவில். அதுதான் இளங்கோவடிகள் குறிப்பிடுவது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு 11 வகை ஆடலை மாதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மேடையில் நாங்கள் காட்ட இருக்கின்றோம். பார்த்தீர்கள் என்றால் இந்த குடக்கூத்து என்பது கையில் குடம் வைத்து தலையில் குடம் வைத்து இது மாதிரிலாம் ஆடுவாங்க. ஸோ இந்த நம்மளோட சிட்னியில் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு குடத்தின் மீது ஆடுகின்றார்கள், தலையில் குடத்தை வைத்து கொண்டு எவ்வளவு சிரமம் இல்லாமல். அதுவும் உங்களுக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய. எங்கள் மெட்ராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் ஒரு நெருப்பு பந்தம் மேடையில் கொண்டு வர வேண்டும் என்றால் கொண்டு வந்து விடுவோம். இந்த மெழுகுவத்தி கூட இந்த ஊர்லெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் அதுபோக நான் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் நவீன தொழில்நுட்ப உதவி, அதாவது ஒரு என்னுடைய நாட்டிய வடிவங்களில் இந்த அனிமேஷன் வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கின்றது தற்பொழுது. ஏனென்றால் ஒரு சிலப்பதிகாரத்தை பற்றி அறியாத ஒரு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் உள்ளே வந்து அமரும் பொழுது அவருக்கு அந்த சிலப்பதிகாரம் நடந்த நூற்றாண்டு எப்படி இருந்தது, அந்த பண்டைய தமிழர்கள் நாம் அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவர்களுடைய குடிசை எப்படி அமைந்திருந்தது, அது என்ன சோழர் காலமாக இருந்தால் அந்த சோழர் காலத்தில் எந்த சித்திரங்கள் சிற்பங்கள் உபயோகப்படுத்தப்பட்டது, அனைத்தும் நான் வந்து அதை ஒரு அனலைஸ் செய்து அதற்குண்டான அனிமேஷன், அந்த அனிமேஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையிலும் சாதனை படைத்து வருகின்றது. இப்போ நம்ம பாகுபலி வந்து ரீசெண்டாக போய் பார்த்தோம், அந்த பாகுபலி பீரியடுக்கு அவங்க வந்து அந்த அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் முரளிதரனின் நாட்டிய நடன வடிவத்திலும் சிறப்பு பெறுவது என்னவென்றால், அனலைஸ் செய்து ஆராய்ச்சி செய்து அதற்கு தகுந்தவாறு அனிமேஷன் படுத்தப்பட்டது.
ஒன்று டெக்னிக், மற்றது சொல்ல வருகின்ற விடயம். நீங்கள் அந்த சொல்ல வருகின்ற விடயத்தை அழகாக சொல்வதற்கு இதை பயன்படுத்துகிறீர்கள், அழகாக பயன்படுத்துகிறீர்கள் என்று நம்புகிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் நாட்டிய கலைஞர் மதுரை முரளிதரன்.
போன வருடம் வந்ததற்கும் இந்த வருடத்திற்கும் இடையில் சிலப்பதிகாரத்தை தயாரிப்பதற்கு உங்களுக்கு எத்தனை நாட்கள் அல்லது எவ்வளவு நேரம் எடுத்தது?
இந்த சிலப்பதிகாரம் என்பது ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகவே என்னால் தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்தில் 2-track என்ற ஒரு விஷயங்கள் தான், அது மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த முறை நான் பயன்படுத்த போகும் ஒலியாகப்பட்டது மல்டி ட்ராக் ரெக்கார்டிங்கில் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் தயாரிக்கப்பட்டது. பல்வேறு புகழ்பெற்ற கலைஞர்கள் இதில் பங்கேற்றுள்ளார்கள். நீங்கள் பார்க்கத்தானே போகின்றீர்கள்.
ஒரு 15 வருடங்களுக்கு முன் நாட்டிய நிகழ்ச்சிகளிலே ஆரம்பத்தில் கௌத்துவம் படித்து அதற்கு ஆடுவார்கள். விநாயகருக்கு ஒரு கௌத்தவம் படிப்பார்கள். ஆனால் ஒரு 15-18 வருடங்களுக்கு முன்னர் இருக்கின்ற கடவுள் எல்லாருக்கும் கௌத்தவங்கள் வர ஆரம்பித்தது. அதை யார் எழுதியது என்று பார்த்தால் மதுரையில் இருக்கின்ற ஒரு முரளிதரன். அந்த கௌத்துவம் எழுதிய காலத்திற்கும் இப்பொழுது உங்களது மிக பிரமாண்டமான படைப்புகள் தயாரிக்கப்படுகின்ற காலத்துக்கும் இடையில் உங்களது வளர்ச்சியை பற்றி, அதுக்கு உங்களுக்கு ஊக்குவித்தவர்கள் யார், அது எப்படி நடந்ததை பற்றி சொல்லுங்களேன்.
கௌத்துவம் சொல்லி ஒரு தமிழ் என்பது மெட்ராஸ் தமிழ், அவரை இட்டு வாப்பா அப்படின்வாங்க. அந்த இட்டுன்னு வாப்பா அப்படின்றது வந்து கேட்டிங்கன்னா சுத்தமான தமிழா, அவரை இழுத்து வா என்று. ஆனால் தமிழ் வந்து கவித்துவம்ன்றதே கிடையாது, கவித்துவம். கவியின் பெருமை கூறுவது கவித்துவம். அந்த காலகட்டத்தில் நான் படித்த காலத்தில் விநாயக கவித்துவம், முருகன் கவித்துவம், சொக்கேச கவித்துவம் இப்படி இருந்தது. அது கவித்துவம்னு சொல்லவே கூடாது, கவித்துவம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கவித்துவம் என்பது இறைவனின் புகழை ஒரு ஜதிக்கோர்வைகள் அமைத்து அதற்கு ஒரு ஒப்புதலாக கூறப்பட்டு வந்த ஒரு விஷயம். அதாவது நிகழ்ச்சியின் முதலாக ஆடப்படும் ஒரு விஷயம். அந்த கவித்துவம் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு ஆசை என்னவென்றால், விநாயகரின் மீது இடையேற்றப்பட்ட ஒரு நடராஜ பெருமான், ஓகே, சிவன் மேலே, இதெல்லாம் வந்து இந்துக்களின் கடவுளை சார்ந்த ஒரு கவித்துவம் என்பது. இந்துக்கள் ஆடுவது ஓகே, தமிழர்கள் ஆடுவது அதெல்லாம் ஓகே, பட் ஒரு வேர்ல்டு லெவலில், அதாவது ஒரு வேர்ல்டு ஸ்டேஜில் நீ போய் பண்ணும்போது, ஒரு ஆப்பிரிக்கன் உட்காந்துருக்கா, ஒரு இங்கிலீஷ் ஒரு வெள்ளக்காரன் உட்காந்துருக்கா, அவங்க முன்னாடி வந்துட்டு நீ கவித்துவம் ஆடும்பொழுது, வி ஆர் நாட் ஏபிள் டு கன்வே த மெசேஜ் டு த ஆடியன்ஸ். அவனுக்கு வந்து உடனே நீ ஜீசஸை பற்றி ஆடணுன்றது கிடையாது, உடனே நீ இல்லை அல்லாவை பற்றி ஆடணுன்றது கிடையாது. ஒரு பெத்த தாய் அந்த பெத்த தாய் தானே. சின்ன வயசுலேருந்து தமிழர்கள் என்ன ஊட்டி வளர்க்குறாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது, இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நான் ரொம்ப நாளாக என் மைண்டில் இருந்தது அது ஏன் அம்மா மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா மேலே ஒரு கவித்துவம் எழுதினேன். இப்போ உலகம் எல்லாம் ஆடப்பட்டு வருகின்றது. இங்கே கூட நிறைய பேர் ஆடிருக்காங்க. நம்மளோட இங்கே ஒரு கலைஞர் ஒருத்தர் ஆடினார், நம்ம சுரேஷும் உங்கள் ஒய்ஃபும் கூட ஆடினாங்க. ஸோ இது என்ன, எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, யூனிவர்ஸலாக போகணும் நம்மளோட கலை. அதுக்காக கவித்துவம், இப்போ இது சூரியன் மேலே ஒரு கவித்துவம் எழுதினேன். சூரியன் இஸ் யூனிவர்சல். அதில் வந்துட்டு நீ சூரியன் எனக்கு கடவுளாகவே நான் சொல்லவே இல்லை, சூரியனால் என்ன உபயோகம் உனக்கு இருக்குது, சூரியன் இல்லாமல் ஒரு உயிர் பிறக்காது உலகத்தில், சூரியன் இல்லைன்னா ஒரு அழிவே இருக்காது உலகத்தில். அழிப்பதும் நீ, ஆக்குவதும் நீ, இல்லை படைப்பதும் நீ. ஸோ அதுதான் வந்து சூரியன் வந்து அது வந்து யூனிவர்சல்லாக போகும்போது. ஸோ இந்த ஒரு ஆங்கில அவனுக்கு இந்த தமிழர் கலையே பற்றி தெரியாதவன் வந்து உட்காரும்போது கூட, ஒரு ஜப்பான்காரன் வந்து உட்காடுறான், ஒரு சைனாக்காரன் வந்து உட்காடுறான், சூரியன் அப்படின்னோடனே சன் காட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் நீ ஆதி மனிதன் வழிபட்டது சூரியனைத்தான். ஒரு பகுத்தறிவாளராக நான் பேசலை, நான் சாதாரண ஒரு ஒரு சாதாரண மனிதனாக பேசுகிறேன். அது அதே மாதிரி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய மகள் வந்து கிளீவ்லேண்ட் ஃபெஸ்டிவலில் போய் ஆடிட்டு வந்தாள். அந்த கிளீவ்லேண்ட் ஃபெஸ்டிவலில் என்னோடய பாடல் அம்மா கவித்துவம் வந்து அங்கே பெரிய ஒரு இதுவாக பேசப்பட்டது. நெய்வேலி சந்தான கோபாலன் சார் என்னை கூப்பிட்டு பேசினார், சசிகரன் சார் என்னை வந்து கூப்பிட்டு பேசினார். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ரெசன்டேஷன். அம்மா அதுக்கப்புறம் வந்து அப்பாவை பற்றியும் எழுதியிருந்தேன். நான் தந்தை கருப்பை விடுத்து பிறந்த கணத்தில் குடும்ப பொறுப்பை சுமந்தவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தது. கருப்பையிலிருந்து பிறந்த கணத்தில் குடும்ப பொறுப்பை சுமக்கிறது யார்? அப்பா தான். அந்த அப்பாவை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க டான்ஸர்ஸ் எல்லாம். சாமி கும்பிடுங்க, யாரும் வேணாம் சொல்லலை.
ஃபாதர்ஸ் டே யோசிப்பாங்க.
அப்பா ரொம்ப கரெக்ட். நம்ம தமிழர் பண்பாடு இல்லாமல் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லாம் ஒன்றுமே கிடையாது. டெய்லி காலையில் நினைச்சே போய் காலில் விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. போய் உடனே திருநூறு வச்சுக்கோ அப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. அது கிடையாது, இப்போல்லாம் மாறி போயிடுச்சு டோட்டலாக. அடுத்தது என்ன? குரு. குரு வந்து ஒரு அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதெல்லாமே விட்டுடுறாங்க. இப்போ டீச்சரே இப்போ இந்த ஊர்லலாம் ஹாய் ஜான் ஹாய் அப்படி தானே பேசுகிறாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. உபாத்தியாயர் தானே அந்த காலத்துலலாம் வீட்டுக்குள்ளே போட்டு காதில் திருவியில் சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து அப்யூஸ்மெண்ட் கிடையாது. அதுக்கு என்ன சொன்னால் அந்த காதில் கீழ்றதுக்கு வந்து ஒரு இது ஒருத்தர் சொல்லியிருந்தார். காதில் கீழ்றது வந்து அக்குப்பஞ்சர் அக்குப்புற புத்தி வந்து கூர்மையாகுமா? நிஜமா?
மிக்க நன்றி முரளிதரன். இங்கே நிலைய கிளையத்துக்கு வந்து இந்த நேர்காணலை தந்ததற்காக உங்களுக்கு மிக்க நன்றி.
மிக்க நன்றி SBS ரேடியோ ரசிகர்கள் அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானதொரு நிகழ்ச்சி. தமிழர்களின் பண்பாடு, கலை மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பது இந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளால் குறிப்பிட்டதை என்னால் என் அறிவுக்கு இயன்ற ஒரு 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 என்னால் இயன்ற வரையில் இந்த மேடையில் நான் நிகழ்த்தி காட்ட இருக்கின்றேன். அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு தவறாமல் வந்திருந்து எங்களை அரவணைத்து ஆதரவளித்து ஆசி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி SBI ரேடியோ.
இந்த நிகழ்ச்சியிலே நடராஜா கருணாகரன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார். அவர் சோழ மகாராஜனாக வருவதாக திரு முரளிதரன் கூறியிருந்தார். கருணாகரனும் இங்கே நிலைய கேளத்துக்கு வந்திருக்கிறார். அவரிடம் ஒரு வார்த்தை. கருணாகரன் கூறுங்களேன் உங்களது அனுபவத்தை பற்றி.
நல்லது சஞ்சயன், இந்த நிகழ்ச்சி அதில் பங்கு பெற்றுவதற்கும் அப்பால் அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு அதில் உள்ள பல விடயங்களை நான் அறிவதற்கு வாய்ப்பாக இருந்தது. மற்றது நிறைய இளங் கலைஞர்களோடு நானும் பங்கு பெற்றுவது பெருமையாக இருக்கு.
திரு முரளிதரனுடனான உங்களது அவரிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதாக இருந்தால் என்ன என்று முக்கியமாக சொல்வீர்கள்?
நிறைய விடயங்கள். அவர் ஒரு கடல் மாதிரி. அவரை நாட்டியம் மாத்திரமல்ல, நாடகம், அவருடைய தனிப்பட்ட ரீதியாக அவர் குழந்தைகளோட பழகின்ற படிப்பு அந்த கற்றுக் கொடுக்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. அவருடைய நட்பு எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய அந்த தொடர்பை நான் இங்கு உள்ள நிறைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவரை தொடர்ச்சியாக இந்த ஆஸ்திரேலிய மண்ணிலே வாழ்கின்ற எங்களுடைய இளஞ்சந்ததிகள் அந்த அவருடைய அந்த ஆற்றல்களையும் அவருடைய வழிநடத்தல்களையும் பெற்று ஒரு மிக உயர்ந்த கலைஞர்களாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன்.
நன்றி கருணா.
நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.